நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம் என்று பாடினார் பாரதியார். வான்வெளியை குறித்தும் மற்ற கோள்களை பற்றியும் விண்மீன்களை பற்றியும் நமது முன்னோர்கள் ஆழ்ந்த அறிவு பெற்றிருந்தனர். நமது இலக்கியங்களில் புஷ்பக விமானத்தில் ஏறி விண்ணுலகம் சென்றது பற்றிய குறிப்புகளும் இடம்பெற காண்கிறோம். இன்று விண்வெளிக்கு பல்வேறு துணை கோள்களையும் அனுப்பி வருகிறோம் என்றாலும் விண்வெளியில் பறந்த முதல் மனிதன் என்ற பெயரை தட்டிச் செல்பவர் சோவியத் ரஷ்யாவைச் சேர்ந்த யூரி கேகரின் அவர்கள். இந்த நிகழ்வு நடந்தது 1961 ஏப்ரல் 12 இந்த நாள் ஒரு சர்வதேச தினமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த நிகழ்வு குறித்த சில விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றார் நமது பல்கலைக்கழக ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல் துறை 2 மாணவர் ஜே சம்பத்குமார் அவர்கள். கேட்போமா?
வணக்கம், நான் ஜே சம்பத்குமார், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 2 ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் வேளாண்மை படிச்சுட்டு வரேன். 12 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் அப்படின்னு கொண்டாடிட்டு வராங்க. இதனை முதன் முதல்ல கொண்டாடியது அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி துறை தான். அவங்க தான் ஒரு மனிதரின் முயற்சியை ஊக்குவிப்பதற்காக இந்த தினத்தை கொண்டாடுறாங்க. அவர் வேறு யாரும் இல்லை, விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யூரி காக்ரின். 12 1961 அந்த தினத்தை அவரால் மறந்திருக்கவே முடியாது. அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாள். அப்போது தான் அவர் நம்ம பூமியின் சுற்றுப்பகுதியிலிருந்து விண்வெளிக்கு சென்ற முக்கியமான நாள். அந்த ஒரு 108 அவர் பயணம் செஞ்ச அந்த சுற்றுவட்ட பாதையை அவரால் மறந்திருக்கவே முடியாது. இது எப்படி வந்துன்னு இப்போது நம்ம பார்க்கலாம். முதன் முதல்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் ரஷ்ய நாடுகள் மிகவும் ஒரு போட்டின்னு சொல்லலாம். விண்வெளிக்கு அவங்க முதன் முதலாக மனிதனை அனுப்பணும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்காக 1000 விண்வெளி வீரர்களை தயார் செஞ்சுட்டு வந்தாங்க. ஏற்கனவே முதன் முதலாக ரஷ்யா தான் 1957 ஸ்புட்னிக் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்கலத்தை அவங்க அனுப்பிச்சாங்க. இதை நம்ம எப்படியாவது முறியடிக்கணுமே அப்படின்னு நினச்ச அமெரிக்காவின் விண்வெளி துறை மிகவும் கடினமாக பல சோதனைகளை முற்கொண்டு 1000 விண்வெளி வீரர்களை தயார் செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனால் மீண்டும் ரஷ்யா தான் அதனை முறியடிக்கிறதுக்காக ஒரு சிறந்த விண்வெளி வீரனை உருவாக்கியது. அவரு தான் யூரி காக்ரின். யூரி காக்ரின் அவர்கள் விண்வெளிக்கு முதன் முதல்ல போகிறதுக்கு முன்னாடி சில செயற்கைக்கோள்கள் முன்னாடியே ஏவி விட்டாங்க. அதில் மனிதர்கள் இல்லை, முதல் முதல்ல ஒரு நாய் ஜெவ்ஸ்டோக்கா அப்படிங்கிற ஒரு நாயை வச்சு அவங்க பரிசோதனை பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் மனிதனை அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதே போல தான் யூரி காக்ரினும் விண்வெளிக்கு போனார். ஒரு 200 விண்வெளி வீரர்கள் கடுமையான முயற்சிக்கு பின்னாடி கிடைத்த ஒரு சிறந்த வீரர் தான் யூரி காக்ரின். அவரை பற்றி சொல்லணுன்னா, அவர் சிறு வயதிலிருந்தே விண்வெளியில் பறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மிக்கவராக இருந்தார். அவர் குடும்பத்தில் 4 இருந்தாங்க. அதில் 3வதாக பிறந்தார். ஒரு சின்ன கிராமம் மாஸ்கோ நகரத்திலிருந்து ஒரு 100 தூரத்தில் உள்ள அந்த கிராமத்தில் பிறந்தார். அவர் சிறு வயதிலிருந்து ஃபைட்டர் பிளேன் அப்படிங்கிற ஒரு விமான படையில் பணியாற்றினார். மேலும் விமான குழுக்களில் சேர்ந்தார். அதன் மூலமாக தனது முதல் பயணத்தை 1955 தொடங்கினார். பிறகு விண்வெளி வீரராகணும் அப்படிங்கிற ஒரு கனவு அவருக்கு இருந்தது. அது நிறைவேறியனால் தான் ஏப்ரல் 12, 1961 சரியாக 9:07 மாஸ்கோவில் இருந்து கிளம்பியது வோஸ்டாக் 1 விண்வெளிக்கலம். அது மிகவும் விடை குறைவாகவும் விமானிக்கு ஏற்ற வகையிலும் நன்றாக வடிவமைக்கப்பட்டது. அதற்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா சீஃப் டிசைனர், சோவியத் ஸ்பேஸ் ப்ரோக்ராமோட சீஃப் டிசைனர் செர்காய் கொரோலோவ் அப்படிங்கிற ஒருத்தர். அதனால தான் அவர் வந்து பயணம் செய்யும் போதும் அவருக்கு எளிதாக இருந்தது. அவர் பயணம் செய்த அந்த 108 நிமிஷம் அவரால் மறக்கவே முடியாத ஒரு விஷயம். பூமியினோட சுற்றுவட்ட பாதையை தாண்டி விண்வெளிக்கு போகும்போது மிகவும் உயரமான ஒரு இடத்துல, அதாவது 203 மைல்கள், அதாவது 327 கிலோமீட்டர் அளவுக்கு அது போகக்கூடியதாக இருந்தது. ஒரு நீள்வட்ட பாதையில் வந்துடுச்சு. மீண்டும் ஒரு முழு வட்டப்பாதையில் வந்த பிறகு அங்கிருந்து நேராக பார்க்கும்போது ஆப்பிரிக்கா கண்டம் அவருக்கு தெரிஞ்சுது. அப்போது தான் என்ஜின்கள் செயலிழந்தன. பின்பு அந்த என்ஜின்கள் வந்து நேராக பூமியை நோக்கி இறங்குவதற்கு தயாராச்சு. வடிவமைப்பாளரின்படி அவர் போட்ட கணக்குப்படி ஒருவேளை என்ஜின்கள் ஏதாவது சேதமடைந்திருந்தனா 10 நாட்களுக்கு தேவையான அனைத்து எரிபொருள், உணவு எல்லாத்தையும் அவங்க எக்ஸ்ட்ரா பயன்பாட்டுக்கும் அதிகமாக வச்சுருந்தாங்க. ஆனால் அந்தளவுக்கு எதுவுமே ஆகாமல் ஒரு நல்ல முடிவாக தான் இருந்தது. என்ஜின்கள் நல்லா வேலை செஞ்சுது. விண்வெளி வட்டப்பாதையில் இருக்கும்போது அவர் நம்ம எப்பவும் போல் உணரக்கூடிய புவியீர்ப்பு விசையை விட 8 மடங்கு அதிகமாக அங்கே அவர் உணர்ந்தார். மேலும் அது வேகமாக தரையிறங்க ஆரம்பிச்சுது. அந்த என்ஜினோட செயல்பாட்டு எப்படின்னா, நம்ம இங்கேருந்து போகும்போது அது நல்லா செயல்படும், மீண்டும் ரீஎன்ட்ரி அதாவது விண்வெளியிலிருந்து பூமிக்கு இறங்கும்போது அது வேலை செய்ய முடியாது. அப்போது அவர் மேனுவலாக அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நிலைமை வந்தது. அப்போது அது வேகமாக தரையிறங்க ஆரம்பிச்சுது. 4 மைல்களுக்கு அப்பால் 7 கிலோமீட்டர் தூரம் வந்த பிறகு அந்த பேராசூட்டை வெளியெடுத்து விட்டார். தரையிறங்க இன்னும் சில நொடிகள் தான் இருந்தது. அவர் திட்டமிட்டபடியே தரையிறங்க முடிந்தது. அஃபிஷியலாக இந்த கவுண்டவுனை ஃபெடரேஷன் ஏரோநாட்டிக் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன், ரஷ்யத்தோட அந்த அசோசியேஷன் இதை மிக துல்லியமாக வடிவமைச்சாங்கன்னே சொல்லலாம். மீண்டும் அவர் பூமிக்கு வந்து விட்டார். அப்போருந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சர்வதேச ஹீரோவாக தான் எல்லாராலையும் சொல்லப்பட்டார். நாடு முழுவதும் 1000000 ரசிகர்கள் அவர்கள் புதுசாக வந்தாங்க. நாட்டின் அவர் மிக முக்கியமான ஒரு புதையலாக எல்லா மக்களும் அவரை கருதுனாங்க. அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு. ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அவருக்கு காஸ்மோனட்ஸ் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷனால் ஒரு கமாண்டர் போஸ்ட் கொடுத்தாங்க. மீண்டும் அவர் விமானப்படையில் மிகவும் சிறந்த பணிகளை ஆற்றணும் அப்படின்னு நினச்சி அந்த பதவி அவருக்கு கொடுத்தாங்க. தொடர்ந்து அவர் பல சாதனைகளுக்கு வித்திட்டார். நம்ம மறக்க முடியாத ஒரு முதல் விண்வெளி வீரராக இன்னும் நம்ம மனசில் இருக்கார். இதே போல் 27, 1968 ஒரு டெஸ்ட் பைலட்டாக எதிர்பாராத விதமாக MIG-15 அப்படிங்கிற விண்கலத்தில் ஏற்பட்ட ஒரு கோளாறால் இந்த உலகை விட்டு பிரிந்தார். ஆனால் இப்பொழுதும் 1000000 மக்களின் மனதில் ஒரு நீங்காத ஒரு இடத்தை பெற்றுள்ளார். இதே போல தாங்க முதன் முதல்ல நீல் ஆம்ஸ்ட்ராங், நிலவுக்கு சென்ற முதல் மனிதர், அவரோட பயணத்தை பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்கார், இட்ஸ் அ ஒன் ஸ்டெப் ஃபார் அ மேன் பட் அ ஹியூஜ் லீப் ஃபார் அ மேன்கைண்ட். ஒரு மனிதனுக்கு அது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு, ஆனால் மனித வரலாற்றில் இது ஒரு சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்திய விண்வெளியும் இதில் பல சாதனை புரிஞ்சிருக்கு. அதில் முக்கியமாக சொல்லணும்னா ராகேஷ் சர்மா, கல்பனா சாவ்லா இவங்கெல்லாம் மறக்க முடியாத ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வை அவங்க உருவாக்கியிருக்காங்க. மேலும் இந்திய விண்வெளி துறை வந்து இப்போது பார்த்திங்கன்னா சில வருடங்களாகவும் அபரிவிதமான ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. மேலும் இந்த துறையில் வளர்ச்சிகள் மேம்பட இளைஞர்கள் அதிகமாக இதில் பங்கேற்கணும், அறிவியல் ஆராய்ச்சிகளும் அதிகமாகணும். அதனால் நம்முடைய நாட்டின் வளமும் அதிகரிக்கணும். நன்றி.
இதுவரை விண்வெளியில் பறந்த முதல் மனிதர் யூரி கேகரின் குறித்தும் இந்த நிகழ்வுடன் தொடர்புடைய பல்வேறு விவரங்களையும் நம்முடன் பகிர்ந்து கொண்டார் நமது பல்கலைக்கழக ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல் துறை 2ஆம் ஆண்டு மாணவர் ஜே. சம்பத்குமார் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். 042224315555 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.